திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
திருச்சிற்றம்பலம் அடுத்தபடியாக 58வது திருப்பாடல். அரணங்கள் தாமரித்த அத்தரே, என்னுள் கரணங்கள் ஓட்டும் வகை காட்டீர். கரணங்கள் நீ அதுவாய் நில்லாமல் நின் அருளை கண்டு அருளில் போய் அதுவாய் நின்று விடப்போம். இதிலே முதல் இரண்டு வரிகள் கேள்வி எழுப்புவதைப் போல், வினா எழுப்புவதைப் போல் எழுப்பி அடுத்த இரண்டு அடிகளிலே அதற்கு பதிலை தந்து உதவுகிறார்கள் நம்முடைய குருமூர்த்திகள். அரணங்கள் தாமரித்த அத்தரே, முப்பரங்களை எரித்த முழுமுதல் பொருளாக இருக்கின்ற அருட்குணவரே, குரு சிவமே ஆகையினாலே சிவத்தினது அருட்செயல்கள் அத்தனையும் குருமூர்த்தி மேல் ஏற்றி பேசப்படும். அதத்தான் அரணங்கள் தாமரித்த அத்தரே. அத்தன் என்ற ஒரு சொல் மூத்தவனை குறிக்கின்ற ஒரு சொல், தந்தையை குறிக்கின்ற ஒரு சொல், கணவனை குறிக்கின்ற ஒரு சொல், கடவுளையும் குறிக்கின்ற ஒரு சொல். இந்த அத்தன் என்ற சொல் மிக உயர்ந்த ஒரு சொல். அத்தன் எனக்கருளியவாறு ஆர்வருவார் அச்சோதி. சுந்தரமூர்த்தி சாமிகள் அத்தா என்று முதல் பாடலே சொல்லி, பித்தா பிரசூடி பெருமானே அருளாளே எத்தா மறவாது நினைக்கின்ற வைத்தாய் பண்ணித்த அந்த பாடல்களே, அத்தா உனக்கு ஆளாயினி அத்தா. அந்த அத்தா என்ற சொல் மேலான ஒரு சொல். இங்கே அருகுறவரையும் குறிக்கின்ற ஒரு சொல் அத்தன். ஏனெனில் அது சிவத்தையும் குறிக்கும், அரு குருவையும் குறிக்கிறது. அரணங்கள் தாமழித்த அத்தனை, என்னுள் கரணங்கள் ஓட்டும் வகை காட்டீர். என் கருவி கரணங்களை போக்குவதற்குரிய ஒரு உபாயத்தை வழியையும் எனக்கு அறிவுறுத்துவீராக என்று விண்ணப்பம், மாணாக்கர் விண்ணப்பம் செய்வதைப் போல அங்கே வைத்திருக்கிறார். இது மாணாக்கருடைய விண்ணப்பம். அதற்கு என்ன ஒரு பதில் உபாயத்தை கூறுகிறார். கரணங்கள் நீ அதுவாய் இல்லாமல் நின் அருள் அருள் அறிவை கண்டு அருளில் போய் அதுவாய் நின்று விடப்போம். நல்ல ஒரு வழி சொல்றார். மாயையிலே நாம் மூழ்குவதற்கு காரணம் இந்த கருவிகரணங்கள் தானே. இந்த கருவிகரணங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டது. எதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது? தனு கரண போன போகவன சொல்லக்கூடியது. ஆன்மாவிடம் இருக்கின்ற இச்சைக்குரிய ஞானத்தை அங்கே தொழிற்பட வைப்பதற்கு இந்த ஆன்மா இந்த கருவிகரணங்களுடைய துணையால் தான் அறிய முடியும். அது துணையால் அது அறிகின்ற காரணத்தினாலே நீ அதுவாகவே நினைத்து விடாதே, ஆன்மாவாகியே கருவிகரணங்கள் என்று நினைத்து விடாதே. அது கருவிகரணங்கள் என்று ஒன்று இருந்தாலும் அந்த கருவிகரணங்களை வைத்து உணர்த்து உனக்கு உணர்த்துவது அருள். அது ரொம்ப முக்கியம். அருள் இருந்தால் அன்றி இந்த கருவி கரணங்கள் துணையினாலே இந்த ஆன்மா அறிவதில்லை. எனவே உனக்கு அறிவுறுத்துவதே இந்த கருவி கரணங்கள் என நினையாது. அது ஒரு துணை சாதனம். ஆனால் முதன்மை எது? அருள்தான் உனக்கு உணர்த்தியது. ஆகையினாலே அவன் அருளையே கண்ணாக காணினல்லார் என்று உணர்த்துவதை போல, ஏன் எத்தனை பேர்களுக்கு கண் இருக்கிறது காண இயலவில்லை, ஏன் கருவி இருக்கிறது ஏன் காண இயலவில்லை? அங்கே இறைவன் அந்த பொறிப்புலன்களை ஆன்மாவோடு கூட்டி வைக்கவில்லை. எத்தனையோ பேர்களுக்கு வாய் இருக்கிறது பேச வரவில்லை, நாக்கு இருக்கிறது வாய் இருக்கிறது ஏன் ஒளி வரவில்லை? அங்கே இறைவனான அவன் அந்த பொறிப்புலன்களை ஆன்மாவுக்கு அங்கே கூட்டி வைக்கவில்லை. இதே போன்று எத்தனையோவர்களுக்கு செவி இருக்கிறது, ஆனா செவி இருந்தும் ஏன் கேட்கவில்லை? இந்த பொறிப்புலன்களை இறைவன் ஆன்மாவோடு சேர்த்து கூட்டி வைக்கவில்லை. எனவே இறைவனானவன் தான் இந்த கருவிகரணங்களை உயிர்களோடு சேர்த்து அவன் அருளாக வைத்து உணரும்படி செய்கிறான். எனவே நீ உணர்வதற்கு காரணம் சிவமியாகிய அருள், ஆனால் துணை நின்றது கருவியே. அந்த கருவி ஒரு ஜடம், அதையால ஜடமாகவே அந்த கருவிகரணங்களை நீயாக நினையாது. நீ அறிவதற்கு துணை செய்கிற அந்த அருளை நினை. அந்த அருளிலே சென்று நீ கூடிவிட்டா, அருளிலே சென்று நீ கூடிவிட்டால் என்ன ஆகும்? அது திருவருள் செயலே என்று நீ நினைத்து விட்டால் அந்நிலையில் இந்த கருவி கரணங்கள் உன்னை தாக்காது, கருவி கரணங்கள் உன்னை தாக்காது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அரணங்கள் தாமரித்த அத்தரே என்னுள் கரணங்கள் ஓட்டும் வகை காட்டி கரணங்கள் நீ அதுவாய் இல்லாமல் நின் அறிவை கண்டு அருளில் போய். இதற்கு துணை செய்து இதற்கு நமக்கு உறுதுணையா நின்றது அருள் என்று சென்று அந்த அருளை போய் அதுவாய் நின்று அந்த திருவருள் செயலே என்று அங்கே நீ நின்று விட்டால் போம் நின்று விட போம். எல்லாமே அருளின் செயலே என்று நின்று விட்டால் கருவிகள் உன்னை தாக்காது என்று அழகாக இங்கே நமக்கு இந்த செய்தியை உணர்த்தி காட்டுகின்றார். ஆகையினாலே இந்த கருவிகரணங்களையும் கூட்டி வைக்கின்ற சிவம் அந்த அருள்தான் நமக்கு முதன்மையானது, அந்த அருளால் தான் இது நிகழ்கிறது என்பதை அழகாக இங்கே நாம் உணர்த்தி காட்டுதல் வேண்டும். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, மலங்க இந்த ஆன்மா கலங்கும்படியாக புலன்கள் ஐந்தும் வஞ்சனையை செய்ய, வஞ்சனையை என்று சொல்லுகின்ற பொழுது நல்லதும் செய்யும் வஞ்சனையையும் செய்யும். இது ஆன்மாவினுடைய கண்ம விசேடத்திற்கு ஏற்ப அந்த பொறிபுலன்கள் அங்கே தீயதாகவும் அமையும், அந்த கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்காகவும் மாற்றும். இது அருளினால் நிகழ்வதுதான். இந்த ஆன்மா நினைத்தால் அருளின் வழியை செல்லுகின்ற பொழுது இந்த கருவிகரணங்கள் எல்லாம் சிவக்கரணங்களாகி அங்கே காளா மணிவிளக்காக மாறும். எனவே கருவிகரணங்கள் எல்லாம் அருளினாலே தான் அங்கே உயிர்களுக்கு உணர உதவுகிறது என்பதை உணர்ந்து அந்த அருளிலே சென்று நாம் என்ன செய்தல் வேண்டும், பொருந்தி விடல் வேண்டும். ஆகையினாலே இந்த கருவிகரணங்களால் செய்கின்ற எச்செயலும் அறிகின்ற எச்செயலும் எது, அது சிவனது செயலே, அருளினது செயல்பாடு என்று தெரிந்து கொள்ளணும். சாக்கிய நாயனார் புராணத்தை இங்கே நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சாக்கிய நாயனாருக்கு வீதியிலே சிவலிங்கத்தை காணுகின்ற பொழுது சிவமாக காட்சியளித்தது. அன்பின் மேலீட்டினார் என்ன செய்வது என்று அறியாது அருகிலே கிடந்த கல்லை கொண்டு எரிந்தார். கல் எரிந்து எதனால் இருந்த இதுவும் அவன் அருளாலே நிகழ்ந்தது என்றார். எனவே நம்முடைய செயல்கள் கருவிகரணங்களுடைய இயக்கம் அத்தனையும் அருளாலே நிகழ்கிறது என்பது அந்த அருளிலே சென்று நாம் பொருந்துதல் வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து 59வது திருப்பாடல். தானலாது அத்தனையும் தான் என்று உளராமல் தான் எல்லாமாய் அதனுள் தாக்காமல் தான் எல்லாம் ஆனோம் எனும் போதம் தாக்காமல் ஈசனிடத்து தான தானானே ஆகினவானாம். கருதரணங்கள் தொடக்கூடியாருக்கு அது நீங்குகின்ற உபாயம் சொல்லப்படுகிறது. இந்த கருவிகரணங்களால் நமக்கு கிடைப்பது ஏகதேச அறிவு தான். இந்த ஏகதேச அறிவை அறிவு என்று நினையாது, வியாபக அறிவு ஒன்று இருக்கின்றது, அந்த உணர்வுக்கு தலைப்படுதல் வேண்டும். எனவே கருவிகரணங்களால் இருக்கின்ற கிடைத்த அந்த ஏகதேச அறிவை நாம் கடந்து அங்கே வியாபக அறிவுக்கு நாம் தலைப்பட்டால் இந்த கருவிகரணங்களுடைய பற்று நம்மை விட்டு நீங்கிவிடும். அதனால் நீ உன்னை நோக்காது சிவத்தையே நோக்கி அதனுள் அடங்கியிரு. இந்த வியாபக அறிவு எப்பொழுது கிடைக்கும், அவனது அருள் வியாபகத்துக்குள் செல்லுகின்ற பொழுது வியாபக அருள் கிடைக்கிறது. ஆகவேதான் இங்கே உணர்த்துகின்றார். எப்படி தானதாவது அத்தனையும் தான் என்று உணராமல் கருவிகள் தொடர்பு நீ நில்லாது தான் எல்லாமாய் அதனுள் தாக்காமல், எனவே அதனுள் இருந்து நீ தாக்கப்படாது தான் எல்லாம் ஆனோம் என்னும் போதம் தாக்காமல். அங்கு உனக்கு ஏற்பட்டது ஏகதேச அறிவு, ஆனால் எல்லாம் அறிந்து விட்டோம் என்ற அந்த போதம் உன்னை தாக்காதபடி ஈசனிடத்து தானே ஆயின அவனாம். எனவே ஈசனிட எனவே சிவமாந்தன்மை அங்கே பெறுவதற்கு சிவத்தையே நோக்கி அலங்கன் அடங்கி நிற்றல் வேண்டும், அவன் அருள் வியாபகத்திலே சென்று அடங்கி நிற்றல் வேண்டும் என்று இந்த அருமையான திருப்பாடலிலே நமக்கு உணர்த்துகிறார். இந்த அருமையான திருப்பாடலிலே உணர்த்திய இந்த கருத்தினை அடுத்த திருப்பாடலிலே இது எதிர்மறையாக நீ ஏகதேச அறிவை விட்டு அங்கே வியாபக அறிவுக்குள் செல்லுதல் வேண்டும் என்று இங்கே சொல்வதை எதிர்மறையாக இங்கே அடுத்த திருப்பாடலிலே சொல்கிறார். தேகம் நாம் என்றென்று செப்புவீர், ஈதில் வரும் போகம் நாம் என்று புலம்புவீர், நோக வருந்துவீர், தீவினையின் மாறாத இன்பம் பொருந்துவீர். எப்படி நீர் போய் மாறாத இன்பம் பொருந்துவீர், எப்படி நீர் போய் கருவி கரணங்களில் இருந்து கூறுகின்ற அதிலிருந்து நீங்க பேரின்பத்தை நீங்கள் எப்படி அடைய முடியும்? இந்த குறைபாடுகள் இருக்கின்ற பொழுது எந்த குறைபாடு? தேகம் நாம் என்று செப்புவீர், உடம்புகளையே நான் என்று மயங்கி நின்று அதை தொடக்கு உண்டாகும். ஈதில் வரும் மோகம் நான் என்று புலம்புவீர், அந்த வினைப்பயனைகளையே சம்மமாக கொண்டு தெளிவாக மயங்குகின்றவர்களும் புலம்புவீர். நோக வருந்துவீர், மேலும் வினைகளை ஈட்டி பிறப்பு இறப்பின் பட்டு துன்புறுவீர்கள். ஆகையினாலே இவைகளிலிருந்து நீங்குதல் வேண்டும். மாறாத இன்பம் பொருந்துவீர், எப்படி நீர் போய்? எனவே தேகத்தை நாம் என்று நினைத்தலும் ஈட்டி ஏற்கின்ற அந்த வினைகளை எல்லாம் தமவாகவே கொண்டு நினைத்தலும் அதனால் பிறப்பு இறப்புக்கு உட்படுவாயே தவிர நீ மாறாத இன்பத்தில் நீ தலைப்பட இயலாது என்பதை அழகாக இங்கே எதிர்மறையிலே கூறி காட்டுகிறார். எனவே தூர சூக்ம உடலை நான் என்று மயங்கினால் வினை பயன்களை தமவாகவே என்னும் அப்படி எண்ணினால் அது மேலும் வினைகளைத்தான் வீட்டும், அதனால் உனக்கு பேரின்பம் கிட்டுவதில்லை என்று எதிர்மறையிலே கூறி அந்த கருவி கரணங்கள் நமக்கு அப்பாற்பட்டது, அது ஜடம், அது நமக்கு அடிமைப்பட்டது, அதற்கு எஜமான் நானே என்று உணர்ந்து அந்த கருவி கரணங்கள் இருந்து நாம் நீங்குதல் வேண்டும் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து 61வது திருப்பாடல், இன்ப வடிவாக விளங்கி தோன்றுகின்ற அந்த முதல்வனை தற்போதத்தால் காண நிற்பவர்களுக்கு, தற்போதத்தால் காண்பது நினைப்பவர்களுக்கு புலப்பட மாட்டான். அந்த இன்ப வடிவமாகிய அந்த முதல்வனை தற்போதம் கொண்டு காணாமல் நிற்பவர்களுக்கே அவன் புலப்பட்டுவான், அவர்களுக்கே பிறப்பு அரும். எனவே தற்போதத்தால் காண்பவர்களுக்கு பிறப்பு அறுபடுவது இல்லை என்று தெளிவாக உணர்த்தி காட்டுகிறார். அடுத்த 61வது அந்த திருப்பாடலில், தன்னை இழந்த இடத்தே தானே சுக வடிவாய் என்னபடி என்று அறியா எங்கோருள் பின்னமர நின்ற நிலைதானும் தெரியாதே நின்றவர்கட்கு அன்றோ பிறப்பு அறுக்கலாம். அதாவது இன்ப வடிவமாக விளங்குகின்ற அந்த முதல்வனை தற்போதத்தோடு காணுதல் கூடாது. தன்னை இழந்திடாதே தானே சுக வடிவாய் இன்னபடி என்று அறியா எங்கோன், தன்மயம் அழியாது இருக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு எப்படி அவன் புறப்படுவான்? பின்னமர நின்ற நிலை தானும் தெரியாதே நின்றவர்கன்றோ பிறப்பு அறுக்கலாம். எனவே தானும் தற்போதத்தால் காணாது, நின்றவர்களுக்காகத்தான் பிறப்பை அறுக்கக்கூடும். அப்படி தற்போதத்தால் உலகினை காணல் உருவாருக்கு பிறப்பு அறுத்தல் இல்லை என சொல்லி காட்டுகிறார். தேவாரத்தின் கண்ணே மால் அயனை பற்றி அழகாக அங்கே குறிப்பிட காட்டப்படுகிறார். இந்த மால் அயனுக்கு சிவன் புலப்படாது தன்னை ஒழித்தான் என்று அங்கே பார்க்கிறோம். அதை சொல்லுகின்றார் அப்பர் தேவாரத்திலே, ஒருவனாகி நின்றான் இவ்வுலகம் எல்லாம், எல்லா உயிர்களுக்கும் அவன் ஒருவனே தலைவன் என்று இருக்கின்றான். பசுபதி எல்லா ஆன்மாக்களிலும் இருக்கிறான். ஆனால் இருவராகி நின்றார்களுக்கு அருகிலார் பிரம்ம விஷ்ணுக்களாக இந்த இருவருக்கு அறியப்படாத பொருளாக இருக்கிறான். அப்பர் சுவாமிகளுடைய திருவாரூர். அப்ப இருவராகிய பிரம்ம விஷ்ணுக்களுக்கு ஏன் அவன் அறியப்படாத பொருளாக, காணப்பட முடியாத பொருளாக இருக்கிறான் என்றார். இப்படி காண்பேன் என்று தற்போதத்தில் புறப்பட்டார்கள். அப்படி தற்போதத்தில் இருந்த காரணத்தினாலே தான் அவர்களுக்கு புலப்படவில்லை. அவன் அருளையே கண்ணாக காணும் அல்லா, அந்த திருவருளையே கண்ணாக கொண்டுதான் காண வேண்டும் என்பதை உணர்ந்துதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? தவறை உணர்ந்து இறைவனை வேண்ட லிங்கோத்பவராக வெளிப்படுகிறார். ஆகையினாலே அந்த தற்போதும் இருக்கின்ற ஆன்மாவுக்கு புலப்படுவது இல்லை, அவர்களுக்கு பிறப்பும் அறுபடுவது இல்லை என்று அந்த அழகாக சொல்லி காட்டுகிறார். இந்த தற்போதம் என சொல்லக்கூடியது இந்த பிரம்ம விஷ்ணுக்களுக்கு ஏற்பட்ட இயல்பு. ஏனெனில் அவர்களும் ஒரு உயிர் கூட்டமே, பிரம்ம விஷ்ணுக்களும் உயிர் கூட்டமே என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே அவர்களுக்கு தற்போதம் இருக்கின்ற காரணத்தினாலே ஈசன் வெளிப்படுவது இல்லை அதனால்தான் பிரம்ம விஷயங்களுக்கு பலப்படாதவன் பலப்படாதவன் என்று நம்முடைய நூல்களிலே பல இடங்களிலே பேசப்படுகிறது. அடுத்து 62வது திருப்பாடலிலே அருமையான சொல்லி காட்டுகிறார், நம்முடைய மனம் வாக்கு காயம் மூன்றையுமே அப்பெருமானுக்கு உரிமை செய்து கொடுத்தல் வேண்டும், தத்தம் செய்து கொடுத்து அவனது திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டும். அப்படி ஆனவர்களுக்குத்தான் சிவமானவன் தடையின்றி விளங்குவான் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். தன்னுடைய மனவாக்கு காய மூன்றையுமே அவனுக்கு அவர்வயப்படுத்தி அவனுக்கு உண்மையாக மாற்றிவிட்டால் அவன் என்ன செய்வான், நமக்கு தடையின்றி வெளிப்படுவான். உன்னாதே பற்றாது உரையாதே ஒன்றியதி இன்னாமம் இல்லை நிகழாதே பண்ணாள் பறை இறந்து நிற்கும் பயன் அணைந்தோர் மிஞ்சில் திரை இறந்து நிற்கும் சிவன். இதற்கு விளக்கம், மனமுழிமைகளால் தொழிற்பாடுகள் செய்யப்படுகின்ற அந்த முயற்சிகளை தாமாக கொண்டு முயல்தலும் அந்த முயற்சியினால் வரக்கூடிய நன்மை தீமைகளையும் தமமாக கொண்டு அழுதுதலும் இல்லாது அவையெல்லாம் முதல்வன் திருவருளனே திருவருளா நிகழ்வது என உணர்ந்து நிற்கின்ற அந்த நிலையை கடந்து நின்றார்களுக்கு அறிவுங்கண்ணே சிவம் தடையின்றி விளங்குவார். எனவே இந்த மனம் வாக்கு காயம் அவனுக்கு தத்தம் செய்து கொடுத்து அவனுக்கு உடமையாக்கிவிட்டால் சிவம் தடையின்றி விளங்குவார். எப்பொழுதுமே இந்த மனம் வாக்கு காயம் அதை செலுத்துபவன் அவனே, இது அவனது உடமை என்று வைத்து விட வேண்டும். அதுக்காகத்தான் அழகாக ஆட்டுவிப்பது அவனே, ஆட்டுவிப்பால் ஆறுவர் ஆடாதார் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதற்கு முன்பாக கைலையிலே ஆளாள சுந்தரராக இருந்த பொழுது அங்கே அணிந்திதி கமலின்பால் சிவன்தான் மனத்தை போக்கினார். ஏனெனில் ஆளாள சுந்தரர் மனவாக்கு காய மூன்றையும் சிவத்திற்கு உடமையாக்கினார், அவர்தான் செலுத்தினார். அதன் பயனாக பூவுலகத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாராக வருகிறார். சுந்தரமூர்த்தி நாயனாராக வருகின்ற பொழுது பறவையார்வாலும் திருக்கண் சென்றது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு, சங்கிலியார்வாலும் திருக்கண் சென்றது. பறவையார்வால் செல்லுகின்ற பொழுது சேகரார் பெருமான் சொல்லுகிறார், இது என் கண் செல்லவில்லை எந்த யார் அருள் சென்றதே அப்படிங்கிறார். அந்த அருள்தான் என்னை இப்படி செலுத்தி விட்டது, ஏனெனில் மனம் வாக்கு காயம் மூன்றையும் அவர்கள் சிறைவனுக்கு தத்தம் செய்தார். ஆகையினாலே தான் பெருமானுக்கு அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தடையில்லாமல் எவ்விடத்திலும் விளங்கி தோன்றுகின்றார். இந்த உலகியலில் அழிந்து அவிழ்ந்து விடாதபடி பெருமானே அங்கே தோன்றி தடுத்தாட்கொள்ளுகின்றார். எனவே மனவாக்கு காயம் மூன்றையும் அவனுக்கு தத்தம் செய்தல் வேண்டும் என்று அங்கே உணர்த்தப்படுகிறது. அடுத்து 63வது திருப்பாடல், பேரின்பம் வாய்ப்பதற்கு இதுதான் நெறி என்பதை அழகாக உணர்த்தி காட்டுகிறார். அதாவது முதலிலே திருவருளை அறிதல் வேண்டும், அந்த அருளே நாம நிற்கின்ற முறைமையை அறிந்து அந்த அருளின் உள்ளீடு சிவமே என்பதையும் அறிந்து அந்த சிவத்திற்குள் நாம் வேற்றுமையின்றி இரண்டர கலந்து செயலற்று நின்றாலே பேரின்பம் வாய்க்கும் என்று அடுத்த திருப்பாடலை அழகாக சொல்லி காட்டுகிறார். அருளறிந்து தானாம் அறிவறிந்தேன் ஆங்குள் பொருளறிந்து தான் அடங்கி போத இருள் அகல விம்மாதிருந்து விகற்பமர ஒன்றாகி சும்மா இருக்கை சுகம். எனவே பேரின்பத்திற்கு நெறி முதலில் திருவருளை உணர்தல் வேண்டும், அந்த அருளையே தான் நிற்கின்ற நிலை வேண்டும், அந்த அருளின் உள்ளீடாகி சிவத்தை அறிதல் வேண்டும். அந்த சிவத்தை அறிந்து அங்கே அத்துவிதமாக வேற்றுமையின்றி இரண்டர கலந்து நின்று செயலற்று நிற்க நிற்பதே பேரின்ப வாக்கும் நெறி என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகின்றார். ஆகையினாலே நம்முடைய பெருமானோடு அருளை உணர்ந்து அந்த அருளுக்கு உள்ளீடாகி சிவத்தை உணர்ந்து அந்த பெருமானோடு இரண்டர நாம் கலந்து செயலற்று இருத்தல்தான் பேரின்பத்திற்கு நெறி என்பதை இங்கே அழகாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அடுத்து 64வது திருப்பாடல், தற்போதம் நீங்கி அருள் நிலையில் நிற்கும் முறைமையை உணர்த்தி காட்டுகிறார். இந்த அருள் நிலையை சொல்லி நாம் பொருந்து போதல் பொருந்த வேண்டும் அல்லவா, அந்த தற்போதம் நீங்க அருள் நிலையில் நிற்கும் முறைமையை உணர்த்துகிறார். அந்த அருளிலே சென்று நாம் நிற்கும் முறைமைக்கு குருவினால் பெறக்கூடிய அந்த அடிஞானம் சிவஞானத்தை பற்றினால் தற்போதம் நீங்கும், அந்த திருவடி ஞானத்தை கைவிடுதல் கூடாது. அந்த திருவடி ஞானத்தை கைவிட்டோம் என சொன்னால், அடிஞானத்தை கைவிட்டோம் என சொன்னால், அந்த ஆன்மா கருவிகரணங்கள் வசப்பட்டு விடும் என்பதை 64வது திருப்பாடலில் குறிப்பிட்டு காட்டுகிறார். செரியும் தனுவாதி சேர்வறிந்து நின்ற அறிவை அறிவாலறிந்தே அறிவு இழந்து நின்றால் சுகானந்தம் ஈடு நிலை வேறு சென்றார் சுகம் கிடையாதே. கருவிகரணங்களை பற்றி நின்று அதுவாய் நீ அழுந்தி அறிந்து வந்த ஆன்ம அறிவின் தன்மையை முதல்வனது திருவடி ஞானத்தால் குருவின சகாயத்தால் அறிந்து தற்போதம் நீங்கிய வழியே அப்பொழுது சிவானுபவம் பெருகும். அப்படி அல்லாத திருவடி ஞானத்தை நீ மறந்து நின்றால் தற்போதத்தால் கருவிகரணங்கள் நீ சென்று விடுவாய், அந்த அனுபவம் உனக்கு கூடாது, சிவானுபவம் உனக்கு கூடாது என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ஆன்மாவினுடைய சுரூபத்தை காட்டுவதே திருவடி ஞானம். அந்த திருவடி ஞானத்தை நாம் பற்றினால்தான் நமக்கு தற்போதம் நீங்கும். திருவடி ஞானத்தை நாம் விட்டு விட்டோம் என சொன்னால் கருவிகரணங்கள் வசப்பட்டு விடுவோம் என்று இந்த 64வது திருப்பாடலிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்து 65வது திருப்பாடலிலே சிவபோகம் இதுதான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த சிவபோக சாரத்திலேயே நாம் பொருள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு திருப்பாடல் தான் இந்த 65வது திருப்பாடல். தத்துவத்தை விட்டு அருளில் தான் கலந்து தன் இழப்பின் மெத்தும் சுகத்தின் மிக அழிந்து சுத்தமாய் ஒன்றாகி நின்ற உணர்வும் ஒழிந்த அக்கால் அன்றோ சிவபோகமாம். இதனுடைய பொருள், தத்துவங்களிலிருந்து நீங்கி இறைவன அருள்நிலையிலே தலைப்பட்டு அப்பொழுது தற்போதம் இழந்த இடத்திலேதான் உனக்கு நல்ல சுகயின்பம் கிடைக்கும். அந்த சுகத்தின்கண் அழுந்தி அந்த சுகமேயாய் நின்றபடியே சிவபோகம் எனப்படும். அதுவே பரபோகம், மேலான போகம் நுகர்ச்சி என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே எந்த இடத்திலும் இந்த ஆன்மாவினுடைய பசுத்தன்மை வெளிப்படாது, அருளிலே தலைப்பட்டு அந்த சுகத்தின் கண்ணே அழுந்தி இருத்தல் வேண்டும் என்று இங்கு அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த அருள் வயப்பட்டு அந்த சுகத்தின் கண்ணே அழுந்திருத்தல் வேண்டும். குங்கிலிய கலைய நாயனார் அந்த பசி எரியாமல் திருத்தொண்டு செய்கிறார். அந்த கருவி கரணங்கள் தொடக்க அவருக்கு இல்லை, அருள் வியாபகத்திலே தான் என்றார். ஆகிய நேரத்தில் ஈசன் வெளிப்பட்டு சாலனி பசித்தாய், உனக்கு பசி இருக்கிறது, இல்லத்திலே சென்று அமுத அருந்து என்று அருணானை இடுகிறார். இவர் கருவி கரணங்கள் நின்று நீங்க அருள்வயப்பட்டு இருந்த காரணத்தினாலே அவர் தன்னை இழந்து அந்த அருள்நிலையிலே தலைப்பட்டு இருந்த காரணத்தினாலே இவருக்கு அங்கே மேலான சிவபோகம் வெளிப்படும். இப்பேற்பட்ட போகம் இறைவன ஆணையின்படி இல்லத்திற்கு செல்லுகிறார். ஒரு மணி தானியம் கூட இல்லாத தன்னுடைய இல்லத்திலே அங்கே அட்ட அட்டமாக அரிசி நெய் பருப்பு எல்லாமே நிறைந்திருக்கிறது. எல்லாம் அந்த நீலகண்டத்தினுடைய பெருமானுடைய அருள் என்று மனைவியார் குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்படி அருளிலே வியப்பட்டு இருந்த காரணத்தில், அருள் தன்மையிலே வியாபகத்தில் இருந்த காரணத்தினாலே தான் திருப்பனந்தாளிலே சாய்ந்திருந்த சிவலிங்கத்தை கழுத்திலே கயிறை கட்டி குதிரையாலும் நிமிர்க்க முடியாத, யானையாலும் நிமிர்க்க முடியாத, படை வீரர்களாலும் நிமிக்க முடியாத, மல்லர்களாலும் நிமிர்க்க முடியாத அந்த சாய்ந்த சிவலிங்கத்தை பெருமான் நம்முடைய குங்கிலே கலை நாயனார் நிமிர்த்தினார். ஏன் அருள்வயப்பட்டது? எனவே அருள்வயப்பட்டு அன்பு என்கின்ற நாரினால் அங்கே நீர் நினைத்த நாரினால் எடுத்து காட்டினார். ஆகையினாலே இந்த ஆன்மாவானது அருளிலே தலைப்பட்டு அந்த சுகத்தின் கண்ணை அழிந்து தன்மயம் அழிந்து இருத்தல் வேண்டும், அந்த சுகத்திலேயே அழிந்திருத்தல் வேண்டும் என்று சுட்டி காட்டப்படுகிறது. அடுத்த அருமையான ஒரு பாடல், நிட்டை கைகூட பெறவர்கள் இயல்பை கூறுகின்ற பொழுது அது கைகூட பெறாதவர்களுக்கு ஒரு உபாயத்தை சொல்லி காட்டுகிறார். எப்படி நிட்டை கூடியவர்கள் சரியகிரியை யோக ஞானத்தில் தலைப்படுதல் வேண்டும், ஆனால் நிட்டை கைகூட பெற்றவர்கள் இந்த சரியகிரிய யோகம் ஞானத்திலே அவர்கள் தலைப்பட்டு நிற்க மாட்டார்கள். இது அடுத்த இதில் சொல்லி காட்டுகிறார். சுட்டறிவு கெட்ட சுகாதீத உண்மையிலே விட்டு அகலாது என்று விரவுவோர் இட்டமுடன் யோக சமாதிகளும் உட்புறம்பு ஆம் பூஷைகளும் ஆக நினையாரவர். இது ரொம்ப ஒரு குறிப்பு பொருளாக சொல்லி காட்டுகிறார். தற்போதம் நீங்கிய சுபோக நிகழ்ச்சியில் நீங்காது நிற்கும் நிலையுடையோர் யோகம் கிரியை சரியை என்று இவற்றை நினையார் அந்நிலையினராகவே நிற்பர் என்று அங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இதனுடைய பொருள் என்ன? நிட்டை கைகூடப்பட்டவர்கள் சரியை கிரிய யோகம் என்றும் இவற்றை நினைக்க மாட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? நிட்டை கைகூடுவதற்கு சரியை கிரிய யோகம் ஞானத்தில் தலைமுடுதல் வேண்டும். அப்படி தலைமுடிய பின்பு அவற்றின் பயனாகிய அந்த நிட்டை கூட வந்துவிட்டது என சொன்னால் தூங்குகின்றவன் கையிலே இருக்கின்ற பாக்கு கலந்து செல்வதைப் போல இவர்களிடம் இருந்து அந்த நிட்டை கூடுவதற்கு இருந்த அந்த சாதனங்களாகிய அந்த சரியகிரிய யோகம் தானாக நீங்கும். அது ரொம்ப முக்கியம். நாம் நீக்கக்கூடாது, தானாக நீங்க வேண்டும். இதை நம்முடைய அகத்திய திருவாக்கில் சொன்னதாக ஒரு பாடம் சொல்வார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனம் செம்மையாகிவிட்டது என சொன்னால் அவர்களுக்கு என்ன தேவையில்லை? மந்திர ஜெபித்தல் இல்லை. ஏனெனில் அதன் பயன் கைகூடிவிட்டது. ஆனால் இதனுடைய மறைபொருள் என்ன? மனம் செம்மைப்பட மந்திரம் ஜெபித்தல் வேண்டும். இதே போலத்தான் இந்த நிட்டை கைகூட பெறாதவர்கள் சரியகிரிய யோகத்தை நிற்க வேண்டும் என்ற ஒரு மறைபொருளை உள்ளே வைத்து நிட்டை கைகூடியவர்களுக்கு அந்த சரியகிரிய யோகம் என்பது தானாக கலன்று போகும் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. அதே ஒரு கருத்து, அந்த சாதனம் அவர்களை விட்டு தானாக கலர வேண்டுமே அன்றி நாம கலட்டிவிடக் கூடாது. இதை அழகாக சங்கற்ப நிராகரணத்திலே கொற்றவனுடைய உமாபிஸ்வாச்சாரியர் குறிப்பிட்டு காட்டுகிறார். உறங்கினோன் கை வெறும் பாக்கனவும் தானே தவிர, ஆகையினாலே அவர்களெல்லாம் தானே நீங்குதல் வேண்டும் என்று அங்கே அழகாக சொல்லப்பட்டு விட்டது. அடுத்து 67வது திருப்பாடல், நின் அறிவில் யான் ஒழித்து நீயே ஆகி நின்றது போல் என் அறிவில் நீ ஒழித்து யானாகி என்ன ஆளும் நிற்கவல்லையாமாகி நின் சடனம் போக்குதற்கு கற்க வல்லது ஏதும் இல்லை கான். அழகா சொல்லி காட்டுகிறார், பெத்த காலத்திலே உன்னுடைய ஆன்மாவாகிய உன்னுடைய அறிவின் கண்ணே சிவமாகிய யாம் குருவாகிய யாம் தோன்றாது நீயேயா நின்றது போல. பெத்த காலத்தில் அந்த ஆன்மா சிவம் தோன்றாது, ஆன்மா தன்னையே அது கண்டுகொண்டிருந்தது. நீயேயா நின்றது போல முத்தி காலத்து நமது அறிவின் கண் நீ தோன்றாது நாமேயாய் நிற்கவில்லையே எனது பிறப்பை அறுத்தற்கு வேறு உபாயம் இல்லை. அதாவது பெத்த காலத்தில் உன்னோடு இருக்கின்ற என்னை தோன்றாது நீயேயா நின்றது போல முத்தி காலத்தில் உன்னை நீ நோக்காது நாமேயாய் நீ நின்றார் சிவமேயாய் நீ நின்றார் பிறப்பு ஆகும் என்று அழகாக சொல்லப்பட்டது. இது எதை கொண்டிருக்கிறது என சொன்னால் கேவல நிலையிலே ஆன்மா ஆணவோலமாகவே கிடக்கும், சகல நிலையிலே அந்த தத்துவங்களாகவே கிடக்கும். இதே போல முத்தி நிலையிலே சாரதர் வண்ணமாக சிவமாகவே நிற்கும். எனவே பிறப்பை அறுப்பதற்கு உபாயம் அங்கே தான் என்பது தோன்றாது சிவமேயாய் நிற்றல் தான் பிறப்பாகும் என்பதை இந்த அடுத்த திருப்பாடலின் கண்ணே அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்து 68வது திருப்பாடலிலே கருவி தருணங்கள் தொடக்கூற்றால் பிறப்பினை அடைவாய் அருள்நிலையிலே நின்றால் பேரின்பத்தில் நிற்கலாம், எனவே பிறப்பிற்கு ஏதுவான வினையும் பற்றாது என்று ஒரு உபதேசம் செய்கின்றார். இன்ப சுகத்துள்ளே இருக்கலாம் எப்போதும் துன்பவினை உன்னை தொடராது அன்பா மருள் தேகமாய் அடங்கி மாயாமல் நெஞ்சே அருள் தேகமாய் அடங்குவாய். அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார், எப்படி மயக்கத்தை செய்யும் கருவிகளின்களை நீ தொடக்க உண்டால் பிறப்பில் விழுந்து கேடு அடைவாய், அது ஒளிந்து அருள்நிலையில் நீ நிற்பாய் என சொன்னால் பேரின்பத்தில் திரைத்திருத்தல் கூடும். அப்போது உன்னுடைய பிறப்பிற்கு வித்தாக இருக்கின்ற வினை உன்னை பற்றாது என்று இந்த திருப்பாடலிலே அழகாக கூட்டி காட்டுகிறார். அடுத்த திருப்பாடலில் 69வது திருப்பாடல், தேகம் மறந்து திருவருளாய் நின்று சிவபோகம் விளைய புனர் நெஞ்சே நோக மருந்தாமல் திருவினையில் வாடாமல் துன்பம் அருந்தாமல் நீ பிறவாமல். பிறவி துன்பம் நீங்க வினைகள் பற்றாமல் இருக்க துன்பம் என்பதை அனுபவிக்காமல் இருக்க அந்த சிவபோகத்தை நீ தூக்க தூல சிவக்குமா உடம்பினை நீ மறந்து திருவருளோடே அழிந்து இரு. தேகம் மறந்து திருவருளாலே திருவருளா நின்று சிவபோகம் விளைய புனர் நெஞ்சே. நோக வருந்தாமல் இருவினையில் வாடாமல் துன்பம் அருந்தாமல் நீ பிறவாமல். எனவே பிறவி துன்பம் நீங்க வினை பற்றாமல் இருக்க துன்பங்களில் நீ அனுபவிக்காமல் இருக்க சிவபோகத்தையே தூக்க தூல சூக்கும உடம்புகளை நீ மறந்து திருவருள் பயமே பட்டிருத்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்து 70வது திருப்பாடல். இந்த 70வது திருப்பாடலிலே இந்த பிறப்பு அறுப்பதற்கு வேண்டிய அழகான ஒரு உபாயத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த உபாயம் என்ன என்பதை நாளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்து இன்றைய அளவில் இந்த அளவிலேயே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஞானம் போங்குக நான் மறை நீடுக சீல மன்னவன் செங்கோல் விளங்குக கால மாமலை மண்ணுக காதலால் சால ஈசன் அடியா தடைகவே. திருச்சிற்றம்பலம்.